8.
புதைந்திருக்கிற பொக்கிஷம். பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மத்தேயு 13:44. பண்டைய காலங்களில் பொக்கிஷங்களை நிலத்திற்குள் புதைத்து வைப்பது வழக்கம். திருடு கொள்ளை அதிகமாக காணப்பட்டது. ஆட்சி அதிகாரம் மாறுகிற சமயங்களிலெல்லாம் பெரும் செல்வன் வீரர்கள் புகுந்து சூறையாடுகிற அபாயமும் அந்நாட்டில் எப்போதும் காணப்பட்டது. அதனால்தான் செல்வந்தர்கள் தங்கள் உடைமைகளை மறைத்து வைத்து பாதுகாக்க முயன்றனர். நிலத்திற்குள் புதைப்பதே பாதுகாப்பானதென்ன கருதினார்கள். பெரும்பாலும் புதைத்த இடம் மறக்கப்பட்டு போகும். புதைத்தவர் மறிக்கலாம். கைது நடவடிக்கை அல்லது நாடு கடத்துதலுக்கு ஆளாகி புதையலை விட்டு பிரியலாம். எனவே பெரும்பாடுகளுக்கு மத்தியில் அவர் மறைத்த அந்த பொக்கிஷம் யார் கையில் கிடைக்கிறதோ அவர் அதிர்ஷ்டசாலிதான். புறக்கணிக்கப்பட்ட நிலங்களில் பழைய நாணயங்களையும் பொன் மற்றும் வெள்ளி ஆபரணங்களையும் கண்டெடுப்பது கிறிஸ்துவின் நாட்களில் அரிய ஒரு விஷயமாக இருக்கவில்லை.
விவசாயம் செய்வதற்காக ஒருவன் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறான். ஏர்பூட்டி உழுகிறபோது நிலத்தில் புதைக்கப்பட்ட பொக்கிஷம் வெளிப்படுகிறது. பொக்கிஷத்தைக் கண்டவுடனே ஒரு நல்ல வாய்ப்பு தனக்கு எட்டியிருப்பதை புரிந்து கொள்கிறான். கண்டெடுத்த பொன்னை அந்த மறைவிடத்திலேயே வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றதும் அந்த பொக்கிஷமுடைய நிலத்தை விலைக்கு வாங்கும்படி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறான். அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல செயல்படுவதாக அவனுடைய குடும்பத்தாரும் அயலகத்தாரும் நினைக்கிறார்கள். அந்த வயலை பார்க்கும்போது அந்த தரிசு நிலம் ஒன்றுக்கும் உதவாதன எண்ணுகிறார்கள். ஆனால் அவன் செய்வதறிந்துதான் செயல்படுகிறான். அந்த நிலத்தின் உரிமையாளனான பிறகு தான் பார்த்திருந்த பொக்கிஷத்தைக் கண்டுபிடிக்க ஓர் இடம் விடாமல் அங்கு தேடுகிறான். பரலோகப் பொக்கிஷத்தின் மதிப்பையும் அதை பெற்றுக்கொள்ள எடுக்க வேண்டிய முயற்சியையும் இந்த உவமை கூறுகிறது. அந்த நிலத்தில் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவன் புதைந்திருந்த ஐசுவரியங்களைப் பெறும்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்பதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தான். அதுபோலவே பரலோகப் பொக்கிஷத்தைக் கண்டுபிடிக்கிறவன் சத்தியத்தின் ஐசுவரியங்களைச் சொந்தமாக்க எப்படிப்பட்ட பிரயாசத்தையும் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் பொருட்படுத்த மாட்டான்.
உவமையில் பொக்கிஷமிருந்த நிலமானது பரிசுத்த வேதவாக்கியங்களை குறிக்கிறது. சுவிசேஷம்தான் பொக்கிஷம். தேவ வார்த்தையில் காணப்படும் அளவிற்கு இந்த பூமிக்குள் தானே தங்கப்படிவங்கள் படிந்திருக்கவில்லை. விலையுயர்ந்த பொருட்கள் நிறைந்திருக்கவில்லை. எவ்வாறு மறைந்திருந்தது?
சுவிசேஷத்தின் பொக்கிஷங்கள் மறைந்திருப்பதாகச் சொல்லப்பட்டுள்ளன. தங்கள் பார்வைக்கு ஞானிகளாகத் தெரியவர்களுக்கும் மாயையான தத்துவத்தின் போதனையால் கர்வம் பிடித்தவர்களும் மீட்பின் திட்டத்தினுடைய இரகசியத்தையும் அதன் அழகையும் வல்லமையையும் புரிந்து கொள்ள முடியாது. அநேகர் கண்களிருந்தும் காண்பதில்லை, செவிகளிருந்தும் கேட்பதில்லை, அறிவிருந்தும் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை புரிந்து கொள்வதில்லை.
பொக்கிஷம் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நிலத்தின் மேல் ஒருவன் நடந்து செல்லலாம். மிகவும் களைத்துப் போய் ஒரு மரத்தின் அடியில் உட்காரலாம். அதன் வேர்களுக்குள்தாம் ஐசுவரியங்கள் மறைந்திருக்கின்றன என்று அறியாமலிருக்கலாம். அப்படித்தான் யூதர்கள் இருந்தார்கள். சாத்தியமானது ஒரு தங்கப் புதையலாக எபிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பரலோகத்தின் தனித்தன்மையோடு விளங்கிய யூத நிர்வாக அமைப்பை கிறிஸ்துதாமே ஏற்படுத்தியிருந்தார். அடையாளங்களிலும் மாதிரிகளிலும் மாபெரும் சாத்தியங்கள் மறைந்திருந்தன. ஆனாலும் கிறிஸ்து வந்தபோது அந்த அடையாளங்களெல்லாம் அவரைத்தாம் சுட்டிக்காட்டினவென்று யூதர்கள் உணரவில்லை. தேவ வார்த்தை அவர்களுடைய கரங்களிலிருந்தது. ஆனாலும் தலைமுறை தலைமுறையாக நம்பப்பட்ட பாரம்பரியங்களும் வேதவாக்கியங்களுக்கு மனிதர்கள் கொடுத்த விளக்கங்களும் கிறிஸ்துவைப் பற்றிய சத்தியத்தை அவர்களிடமிருந்து மறைத்தன. பரிசுத்த எழுத்துகளின் ஆவிக்குரிய அர்த்தம் புலப்படாமல் போனது. சகல அறிவுகளின் பொக்கிஷ சாலை அவர்களுக்கு திறந்திருந்தும் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள்.
தேவன் தமது சத்தியத்தை மனிதர்களுக்கு மறைக்கவில்லை. தங்களுடைய போக்கால் தான் அதை தங்களுக்கு மறைத்துக் கொண்டார்கள். தாம் மேசியா என்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை யூதர்களுக்கு கிறிஸ்து கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற வேண்டுமென அவருடைய போதனைகள் அழைத்தன. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தாங்கள் போற்றி வந்த கோட்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் சுயநலமும் பரிசுத்தமற்றதுமான தங்கள் நடவடிக்கைகளையும்
தாங்கள் விட வேண்டியதிருக்கும் என்பதைக் கண்டார்கள். மாறாத நித்திய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தியாகம் அவசியமாயிருந்தது. எனவே கிறிஸ்துவில் விசுவாசம் பலப்படும்படி தேவன் கொடுத்திருந்த உறுதியான ஆதாரத்தை ஏற்க விரும்பவில்லை. பழைய ஏற்பாட்டு வாக்கியங்களை நம்புவதாகச் சொன்னார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் வாழ்க்கை குணம் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்த சாட்சியை ஏற்க மறுத்தனர். தாங்கள் நம்பிவிட்டால் மனமாற வேண்டியதிருக்கும் என்றும் முமுன் அபிப்பிராய கருத்துக்களை விட வேண்டியதிருக்கும் என்றும் பயந்தார்கள். சுவிசேஷத்தின் பொக்கிஷமும் வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர்கள் மத்தியிலிருந்தது. ஆனால் பரலோகமனுப்பியிருந்த மாபெரும் ஈவை புறக்கணித்தார்கள்.
ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் 12:42. அவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். நன்றாக உணர்ந்திருந்தார்கள். ஆனாலும் அவரை குறித்து அவ்வாறு அறிக்கையிடுவது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒத்திருக்கவில்லை. பரலோகப் பொக்கிஷத்தை பெற்றுத்தந்திருக்கக்கூடிய விசுவாசம் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. உலகப் பொக்கிஷத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் மனிதர்கள் உலகப் பொக்கிஷத்தைதான் ஆவலோடு தேடி வருகிறார்கள். சுயநலமான எதிர்பார்ப்பு நிறைந்த எண்ணங்கள் அவர்களுடைய சிந்தையில் நிறைந்துள்ளன. உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களையும் கனத்தையும் அல்லது அதிகாரத்தையும் பெறுவதற்காக தேவனுடைய நிபந்தனைகளுக்கு மேலாக மனிதர்களுடைய நிபந்தனைகளையும் பாரம்பரியங்களையும் கோட்பாடுகளையும் உயர்த்துகிறார்கள். அவருடைய வார்த்தையின் பொக்கிஷங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளன. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாகத் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 2 Cor 2:14.
எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 Cor 4:3-4.
பொக்கிஷத்தின் மதிப்பு. இலாபம் ஈட்டுவதில் மனிதர்கள் மூழ்கியிருந்ததையும் நித்தியத்திற்கடுத்த நிஜங்களை காண மறந்ததையும் இரட்சகர் கண்டார். அந்த தீமையை திருத்த முயன்றார். ஆத்துமாவை முடக்கி வந்த வசீகர நிலையிலிருந்து விடுவிக்க விரும்பினார். உரத்த சத்தமாக, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று கேட்டார். 16:26. விழுந்து போன மனுக்குலத்தார் நித்தியத்திற்கடுத்த நிஜங்களை காணும்படி அவர்கள் காண மறந்த மேலான உலகத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். தேவனுடைய சொல்லொன்னா மகிமையால் பிரகாசித்த முடிவேயில்லாத அந்த உலகத்தின் வாசலுக்கே அவர்களை அழைத்துச் சென்று அங்குள்ள பொக்கிஷத்தை காட்டுகிறார். அந்த பொக்கிஷத்தின் மதிப்பு வெள்ளியையும் அல்லது பொன்னையும் விட மேலானது. இவ்வுலக சுரங்கங்களில் கிடைக்கும் ஐசுவரியங்கள் அதற்கு ஒப்பாகாது.
ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன்னா பரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துகளைப் பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. 2:14-18. அப்படிப்பட்ட பொக்கிஷம் வேதவாக்கியங்களில் உள்ளது. வேதாகமமானது தேவனுடைய மகத்தான பாடப்புத்தகமாகும். அவருடைய மகா ஆசானாகும். மெய்யான அறிவியலின் அஸ்திபாரம் வேதகாமத்தில் அடங்கியுள்ளது. தேவார்த்தையை ஆராய்ந்தால் ஒவ்வொரு வகை அறிவையும் கண்டடையலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அறிவியல்களுக்கெல்லாம் மேலான அறிவியல் அதில் உள்ளது. அது இரட்சிப்பின் அறிவியல்.
ஆராய்ந்தறிய முடியாத கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்கள் அடங்கிய சுரங்கம்தான் வேதாகமம். தேவ வார்த்தையை ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படிவதால்தான் மெய்யான மேற்கல்வியை பெற முடியும். ஆனால் தேவனிடத்திற்கும் பரலோகத்தினிடத்திற்கும் வழிநடத்தாத புத்தகங்களை ஆராய்வதற்காக தேவ வார்த்தையை புறக்கணித்தால் அத்தகைய படிப்பு அதன் பெயருக்கே எதிரானதாகும்.
இயற்கையில் அற்புதமான சாத்தியங்கள் உள்ளன. பூமியும் சமுத்திரமும் ஆகாயமும் சத்தியத்தால் தால் நிறைந்துள்ளன. அவை நம் ஆசிரியர்கள். பரலோக ஞானத்தையும் நித்திய சத்தியத்தையும் பற்றிய பாடங்களை இயற்கை நடத்துகிறது. ஆனால் விழுந்து போன மனிதனால் அதை புரிந்து கொள்ளான். பாவம் அவன் பார்வையை மறைத்துவிட்டது. தேவனுக்கும் மேலாக இயற்கையை உயர்த்தாமல் அதை விவரிக்க அவனால் இயலாது. தேவ வார்த்தையை புறக்கணிப்பவர்களின் மனதில் சரியான பாடங்கள் பதியா. தங்கள் சிந்தையை தேவனிடமிருந்து விலகச் செய்யும் அளவிற்கு இயற்கையின் போதனையை புரட்டிப் பேசுவார்கள். அநேகர் மனிதனுடைய ஞானத்தை தெய்வீக ஆசிரியரின் ஞானத்தை விட மேலானதாகக் கருதி தேவனுடைய பாடப்புத்தகத்தை வழக்கொழிந்த சலிப்பூட்டுகிற ஆர்வத்தை தூண்டாத உண்டாத ஒன்றாக பார்க்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தை பெற்றவர்கள் அவ்வாறு நினைக்க மாட்டார்கள். ஈடு இணையற்ற அந்த பொக்கிஷத்தை அவர்கள் பார்த்து அனைத்தையும் விற்றாவது அது இருக்கிற நிலத்தை வாங்க விரும்புவார்கள். பிரசித்தி பெற்ற ஆசிரியர்களின் ஊகங்கள் அடங்கிய புத்தகங்களுக்கு பதிலாக உலகம் கண்டிராத தலைசிறந்த போதகரின் பிரசித்தி பெற்ற ஆசிரியரின் புத்தகத்தை தெரிந்து கொள்வார்கள். அவர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெறும்படி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். பொக்கிஷத்தை புறக்கணிப்பதின் விளைவுகள்.
தேவனைச் சாராமல் அற்புதமான அறிவை பெற முடியும் வென்று சிந்திக்க வைக்க மனிதர்களுடைய சிந்தைகளில் சாத்தான் கிரியை செய்கிறான். வஞ்சகமான காரணத்தை கூறியே ஆதாமையும் ஏவாளையும் தேவ வார்த்தையை சந்தேகிக்க வைத்தான். அதற்கு பதிலாக அவர்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கான ஒரு வஞ்சக கருத்தைச் சொன்னான். ஏதேனில் வெற்றி பெற்ற இதே வஞ்சக கருத்து இன்றும் முன்வைக்கப்படுகிறது. பதாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் சமய நம்பிக்கையற்ற ஆசிரியர்களின் கருத்துகளையும் கலந்து சொல்வதால் தேவனை நம்பாமல் செய்கிற அவருடைய பிரமாணங்களை மீறச் செய்கிற சிந்தைகளை வாலிபர்களுடைய மனதில் நட்டுகிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறிவதில்லை. அதால் உண்டாகக்கூடிய விளைவையும் அவர்கள் அறிவதில்லை.
ஒரு மாணவன் இன்று பள்ளி படிப்புகளையும் கல்லூரி படிப்புகளையும் முடிக்கலாம். அறிவை பெறுவதற்காக தன் ஆற்றல்களையெல்லாம் செலவிடலாம். ஆனால் அவன் தேவனைக் குறித்த அறிவை பெற்றிராவிட்டால், தன் ஜீவியத்தை கட்டுப்படுத்துகிற பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் தன்னையே அழித்துக் கொள்வான். தவறான பழக்கங்களால் சுய மதிப்பீட்டு ஆற்றலை இழக்கிறான். சுய கட்டுப்பாட்டையும் இழக்கிறான். தன்னை பற்றிய விஷயங்களை அவனால் சரியாக பகுத்தறிய முடியாது. தன் மனநதையும் சரீரத்தையும் பகுத்தறிவின்றி அஜாக்கிரதையாக கையாளுகிறான். தவறான பழக்கங்களால் தன்னையே நாசமாக்குகிறான். அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏனென்றால் அவனுடைய சமாதானத்தை அழிக்கிற பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துகிற நல்ல ஆரோக்கியமான நியதிகளை மேம்படுத்த தவறுகிறான். அவன் தன்னையே அழிப்பதால் பல ஆண்டுகள் கடினமாக படித்தும் பயனில்லை. அவன் தன்னுடைய சரீரீரமான திறன்களை தவறாக பயன்படுத்தியதால் அவனுடைய சரீரமாகிய ஆலயம் பாழடைகிறது. இவ்வுலக வாழ்க்கையையும் அழிக்கிறான், இனிவரும் வாழ்க்கையையும் இழக்கிறான். உலக அறிவை பெற்றால் பொக்கிஷம் கிடைத்துவிடுமென நினைத்தான். ஆனால் தன் பரிசுத்த வேதாகமத்தை புறக்கணித்தது நிமித்தமாக எல்லாவற்றையும் விட மேலான ஒரு பொக்கிஷத்தை பலிகொடுத்துவிட்டான். பொக்கிஷத்தை தேடுதல்.
தேவ வார்த்தையே நமது ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும். அதிலுள்ள சத்தியங்களை நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அது வற்றாத ஒரு பொக்கிஷம். ஆனால் அது தங்கள் வசம் இருக்கும் வரையிலும் அதிலுள்ள பொக்கிஷத்தைக் கண்டடைய மக்கள் தவறுகின்றனர். சத்தியம் குறித்த அனுமானங்களில் பலர் திருப்தியடைகின்றனர். அதை மேலோட்டமாக வாசித்து அவசியமானதெல்லாம் தங்களிடம் இருப்பதாக முடிவு செய்கிறார்கள். மற்றவர்கள் சொல்வதை சத்தியமென ஏற்றுக்கொள்கிறார்கள். வார்த்தையில் சொல்லப்படுவது போல மறைந்திருந்த பொக்கிஷத்தை விழிப்போடும் கருத்தோடும் தேடாமல் சோம்பேறிகளாக இருக்கின்றனர். ஆனால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் நம்ப முடியாதவை, ஆபத்தானவைகளும் கூட. ஏனெனில் அவை தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் மனிதனை வைக்கின்றன.
என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை பார்க்காமல் மனிதனின் கருத்துக்களை பார்க்கச் செய்கின்றன. கிறிஸ்துவே சாத்தியம். அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவை, மேலே தெரிவதை விட ஆழமான அர்த்தமுள்ளவை. கிறிஸ்து சொல்லியுள்ள அனைத்தும் உண்மை என்பதற்கும் அதிகமான மதிப்பு வாய்ந்தவை. பரிசுத்த ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுகிற இருதயங்கள் மட்டே அவற்றின் மதிப்பை கண்டறிய முடியும். அவை புதைக்கப்பட்ட பொக்கிஷங்களாக இருந்தாலும் சாத்தியமென்னும் விலையுயர்ந்த முத்துக்களை கண்டடைவார்கள்.
தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள மனிதர்களுடைய கருத்துகளும் ஊகங்களும் ஒருபோதும் உதவ முடியாது. தங்களுக்கு தத்துவ அறிவு இருப்பதாக நினைக்கிறவர்கள் அறிவு பொக்கிஷங்களை முடிச்சவிழ்க்கவும் சபைக்குள் மதந்திரோகம் நுழையாமல் தடுக்கவும் தாங்கள் விளக்கமளிக்க வேண்டியது அவசியமென்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களது விளக்கங்கள் தாம் பொய்க் கொள்கைகளையும் மதத்ரோகங்களையும் நுழையச் செய்துள்ளன. கடினமான வேத பகுதிகளென தாங்கள் நினைப்பவைகளுக்கு விளக்கமளிக்க துணிச்சலான முயற்சிகளில் மனிதர்கள் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் விளக்கமளிக்க முயன்ற பகுதிகளை அவை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. தேவ வார்த்தைக்கு தங்கள் சுய விளக்கத்தை கொடுத்து போதகர்களாக தாங்கள் மகத்தான பங்காற்றுவதாக ஆசாரியர்களும் பரிசேயர்களும் நினைத்தார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்களிடம், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியவில்லை என்றார். மார்க் 12:24. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிப்பதாக அவர்களை குற்றஞ்சாட்டினார். மார்க் 7:7. தேவ வாக்குகளை போதிக்கிற ஆசிரியர்களாக இருந்தும் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டிருந்ததாக நினைத்தும் வார்த்தையின்படி அவர்கள் நடக்கவில்லை. அதன் மெய்யான கருத்தை விளங்கிக் கொள்ள முடியாதபடி சாத்தான் அவர்களுடைய கண்களை குருடாக்கியிருந்தான்.
இதே வேலையைத்தான் இன்று அநேகர் செய்கிறார்கள். அநேக சபைகள் இந்த பாவத்தை செய்து வருகின்றன. இன்று தங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்வோர் யூத ஆசிரியர்கள் செய்தது போலவே செயல்பட்டால் அது ஆபத்திற்கு மேல் ஆபத்தை உண்டாக்கும். தேவ வாக்குகளுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை தவறாக புரிந்துள்ளதால் ஆத்துமாக்களை குழப்பமடையச் செய்து இருளுக்குள் ஆழ்த்துகிறார்கள். பாரம்பரியம் அல்லது மனித ஊகம் என்கிற மங்கிய வெளிச்சத்தில் வேத வாக்கியங்களை வாசிக்கக்கூடாது. மனித பாரம்பரியம் அல்லது மனித ஊகத்தின் மூலம் வேதாகமத்தை விளக்க முற்படுவது தீவட்டியை கொளுத்தி சூரியனுக்கு வெளிச்சம் கொடுக்க முயல்வது போன்றதாகும். தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை மகிமையாக பிரகாசிக்கச் செய்வதற்கு பூலோக தீவட்டிகளின் மங்கலான வெளிச்சம் தேவையில்லை. தேவ வார்த்தை தன்னிலே வெளிச்சம் பெற்றுள்ளது. ஏனெனில் தேவ வார்த்தை அங்கே வெளிப்பட்டுள்ளது. அதன் பக்கத்தில் மற்ற அனைத்தும் மங்கிய வெளிச்சமாகவே இருக்கும்.
ஆனால் ஊக்கமாக வாசித்து நுட்பமாக ஆராய வேண்டும். சோம்பலாக இருந்தால் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளவே முடியாது. ஊக்கத்தோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் முயற்சிக்காமல் எந்தவொரு உலக ஆசீர்வாதத்தையும் பெற இயலாது. தொழிலில் வெற்றியடைவதற்கு அதை செய்வதற்கான விருப்பமும் நல்ல பலன் கிடைக்குமென்கிற விசுவாசமும் அவசியம். அதுபோல ஊக்கத்துடன் பிரயாசப்படாமல் ஆவிக்குரிய அறிவை பெற இயலாது. சத்தியமாகிய பொக்கிஷங்களை கண்டடைய விரும்புகிறவர்கள் நிலத்தில் மறைந்துள்ள பொக்கிஷத்தை தேடுகிற சுரங்கத் தொழிலாளி போல தோண்டி தேட வேண்டும். அரைமனதோடு அலட்சியத்தோடு பிரயாசப்படுவதால் எப்பயனுமில்லை. முதியோரும் வாலிபரும் தேவ வார்த்தையை வாசிப்பதோடு நிறுத்தாமல் முழு மனதோடும் ஆவலாக அதை ஆராய வேண்டும். மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுவது போல சத்தியத்தை ஜபித்து தேட வேண்டும். அப்படி செய்தால் பலன் கிடைக்கும். ஏனெனில் கிறிஸ்துதாமே சிந்தையை புதுப்பிப்பார்.
வேத வாக்கியங்களின் சத்தியத்தை அறிந்திருப்பதைச் சார்ந்துதான் நம் இரட்சிப்பு அமைகிறது.
அந்த அறிவை நாம் பெற்றிருக்க தேவன் விரும்புகிறார். ஓ, பசிதாகமுள்ள இதயத்தோடு ஆராயுங்கள். விலையேறப்பெற்ற வேதாகமத்தை ஆராயுங்கள். தங்கப் படிவங்களைக் கண்டுபிடிக்க சுரங்கத் தொழிலாளிகள் மிலத்தை தோண்டுவது போல தேவ வார்த்தையை ஆராய்ச்சி செய்யுங்கள். தேவனோடான உறவையும் உங்களை குறித்த அவரது சித்தத்தையும் நிச்சயமாக அறிந்து கொள்ளு மட்டும் தளராதிருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 14:13-14. பக்தியிலும் தாளந்திலும் சிறந்த மனிதர்கள் நித்தியத்திற்கடுத்த உண்மைகளைக் கண்டும் பெரும்பாலும் அவற்றை புரிந்து கொள்ளத் தவறுகிறார்கள். மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை வெற்றிகரமாக தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறவர் இந்த உலகக் காரியங்களை விட மேலானவற்றை நாட வேண்டும். அதை தேடும்படி தன்னுடைய ஆர்வங்களையும் திறமைகளையும் அர்ப்பணிக்க வேண்டும். வேத வாக்கியங்களிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான அறிவுக்கு கீழ்ப்படியாமைதான் கதவை அடைத்துவிட்டது. புத்தி என்பது தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாகும். மனிதனுடைய அவநம்பிக்கைக்கும் தவறான அபிப்பிராயத்திற்கும் இசைந்து செல்ல வேத வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடாது. சத்தியம் குறித்த அறிவை பெற்று அதற்கு கீழ்ப்படியும்படி தாழ்மையோடு முயல்கிறவர்கள் மட்டுமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும்.
இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? முன் அபிப்பிராய கருத்துக்களையும் பாரம்பரிய கருத்துக்களையும் நீங்கள் வளர்த்து கொண்ட கருத்துக்களையும் வாசலிலேயே விட்டுவிட்டு ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சொந்த கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்காக வேதாகமத்தை ஆராய்ந்தால் சத்தியத்தை கண்டடையவே மாட்டீர்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரென அறிந்து கொள்ளும்படி ஆராயுங்கள். ஆராய்ச்சியின் போது உணர்த்தப்பட்டால் நீங்கள் பெரிதாக கருதுகிற கருத்துகள் சாத்தியத்திற்கு ஒத்துப்போகாதவை என்று கண்டால் உங்கள் சொந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சாத்தியத்திற்கு தவறான அர்த்தம் கற்பிக்காமல் கொடுக்கப்படும் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவ வார்த்தையின் மகத்துவமான காரியங்களை காணும்படி உங்கள் மனதையும் இதயத்தையும் திறந்து கொடுங்கள். அறிவு கூர்மை படைத்தவர்கள் பரலோக பொக்கிஷத்தை பகுத்தறிந்து போற்ற வேண்டும். அவ்வாறு இருதயம் கட்டுப்படுத்தினால்தான் கிறிஸ்துவே இந்த உலகத்தின் மீட்பர் என்கிற விசுவாசம் உண்டாகும். இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் மனமாற்றம் மற்றும் குணமாற்றத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. விசுவாசம் என்பது சுவிசேஷ பொக்கிஷத்தை அதன் சகல கடமைகளோடும் கூட கண்டறிந்து ஏற்றுக்கொள்வதாகும்.
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். யோவான் 3:3. அவன் ஊகிக்கலாம், கற்பனை செய்யலாம், ஆனால் விசுவாச கண்ணில்லாமல் பொக்கிஷத்தை காண முடியாது. விலைமதிப்பற்ற இந்த பொக்கிஷத்தை நமக்கு பெற்றுத்தரும்படி கிறிஸ்து தமது ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவர் இரத்தத்தை விசுவாசிப்பதால் கிடைக்கிற புதிய வாழ்வை பெறாமல் அழிந்து போகிற ஆத்துமாவானது பாவமன்னிப்பையோ பொக்கிஷத்தையோ பெற முடியாது. தேவ வார்த்தையின் சாத்தியங்களை பகுத்தறிவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் அவசியம். சூரியன் தன் ஒளிக்கதிர்களை பரப்பி இருளை விரட்டாத பட்சத்தில் இயற்கை உலகின் அற்புதங்களை காண முடியாது. அதுபோலவே நீதியின் சூரியனுடைய பிரகாசமான தேவ வார்த்தையின் பொக்கிஷங்களை வெளிப்படுத்தாமல் அவற்றை அறிந்து போற்ற முடியாது. நித்திய அன்பின் அருட்கொடையாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை முற்றிலும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவனுக்கடுத்த விஷயங்களை எடுத்து வெளிப்படுத்துகிறார். ஆத்தும இரட்சிப்பிற்கு தேவையான முக்கிய சத்தியங்களை அவர் தம் வல்லமையால் மனதில் பதிய வைக்கிறார். ஜீவவழி குறித்து யாரும் தடுமாறாதபடிக்கு அதை தெளிவாக்குகிறார். வேதவாக்கியங்களை ஆராயும் போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் வார்த்தையில் பிரகாசிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் அதன் பொக்கிஷங்களைக் கண்டு போற்ற முடியும். ஆராய்வதால் கிடைக்கிற பலன்.
இனியும் நான் அறிந்து கொள்ள எதுவுமில்லையென யாரும் நினைக்க வேண்டாம். மனித அறிவின் ஆழதத்தை அளந்துவிடலாம். இவ்வுலக ஆசிரியர்களின் படைப்புகளில் நிபுணர்களாகலாம். ஆனால் எவ்வளவு உயரமாக, ஆழமாக, அகலமாக கற்பனையை பற்றவிட்டாலும் தேவனைக் கண்டு பிடிக்க முடியாது. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் தாண்டி ஏராளம் உள்ளன. தேவ மகிமையின் ஒரு சிறு ஒளிக்கீற்றை, அளவற்ற அறிவு மற்றும் ஞானத்தின் ஒரு சிறு புள்ளியைத்தான் நாம் கண்டிருக்கிறோம். சுரங்கத்தின் மேற்பரப்பில் வேலை செய்கிறவர்கள் போல இருக்கிறோம். விலையுயர்ந்த தங்கத்தாது உள்ளே புதைந்திருக்கும். அதை தோண்டுகிறவர் அதற்கான பலனை அடைவார். கூரான ஆயுதத்தால் சுரங்கத்தை மேலும் மேலும் ஆழமாகத் தோண்டினால் மகிமையான பொக்கிஷம் கிடைக்கும். சரியான விசுவாசத்தின் மூலமாக தெய்வீக அறிவானது மானுட அறிவாக மாறுகிறது.
கிறிஸ்துவின் ஆவியோடு வேதவாக்கியங்களை ஆராய்கிற எவரும் அதற்கான பலனை பெறாமல் போவதில்லை. சிறு குழந்தையைப் போல கற்றுக்கொள்ள மனிதன் ஆயத்தமாக இருந்தால்
தேவனுக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தால் அவருடைய வார்த்தையில் சத்தியத்தை கண்டடைவான். மனிதர்கள் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய அரசாங்கத்தின் திட்டத்தை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் அதிகமாக கண்டுகொள்ளும்படி பரலோக உலகமான தனது கிருபையின் மகிமையின் அறைகளை திறந்துவிடும். சத்தியத்தின் சுரங்கங்களில் தேடி பார்ப்பதால் மனிதர்களுடைய தரம் மேம்படுகிறது. எனவே இப்போது இருப்பதை விட முற்றிலும் வித்தியாசமானவர்களாக மனிதர்கள் தர்கள் மாறுவார்கள். மீட்பின் இரகசியம். கிறிஸ்து மனிதனாக வந்தது. அவர் பாவ நிவாரண பலியாக மரித்தது பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இப்போது இருப்பது போல இருக்க மாட்டோம். அவற்றை ஆழமாக அறிந்து கொள்வோம். எல்லாவற்றையும் விட அவற்றை அதிகமாக போற்றுவோம்.
கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி ஜபித்தபோது உலகிற்கு ஒரு பாடத்தை சொன்னார். மனதிலும் ஆத்துமாவிலும் பொறிக்க வேண்டிய பாடம் அது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. இதுதான் மெய்யான கல்வி. அது வல்லமையை கொடுக்கிறது. தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அனுபவ ரீதியாக அறிவது மனிதனை தேவசாயலாக மாற்றுகிறது. மனிதன் தன்னை கட்டுப்படுத்துவதற்கான திறனை கொடுக்கிறது. இழிவான சுபாவத்தின் உந்து வேகங்களையும் உணர்வுகளையும் மனதின் மேலான ஆற்றல்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. அதை பெற்றிருப்பவரை தேவனுடைய பிள்ளையாகவும் பரலோகத்தின் சுதந்திரவாளியாகவும் மாற்றுகிறது. முடிவில்லாதவரின் மனதோடு அவனை ஐக்கியப்படச் செய்து சர்வலோகத்தின் ஈடு இணையற்றன் ஈடு இணையற்ற பொக்கிஷங்களை அவனுக்கு திறந்து விடுகிறது. தேவ வார்த்தையை ஆராய்வதன் மூலம் கிடைக்கிற அறிவு இது. இந்த பொக்கிஷத்தை பெறும்படி தன்னிடமுள்ள அனைத்தையும் விட்டுவிடுகிற ஒவ்வொர் ஆத்துமாவும் இதைக் கண்டடையலாம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீதிமொழிகள் 2:3-5.